ஓம் சிவாய நமம். சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
மனத்தவரை நிற்கின்ற தன்மதுரையின் உலகம் மாற்றம். நம பார்வதீபதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாண்டவர்க்கும் நிறைவா போற்றி. முன்னிலையும் தலைமையற்ற கலையன்னியவர்களே, சான்றோர் திருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எளியவனுடைய பணிவான வணக்கங்களை முதலிலே செலுத்திக் கொள்கின்றேன். பெருமானுடைய அளவுபடாத திருவிளையாடுகளை எல்லாம் ஒரு நாளிலே சொல்ல முடியாது, கால அளவிலே சொல்ல முடியாது. இருந்தாலும் அதை கருதி வாழ்கிற வாழ்வு நமக்கு பெற வேண்டும் என்று நம்முடைய அன்னையார் அவர்கள் விரும்பியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் நினைக்கிற போது அந்த நினைப்பே நம்மை வாழ்விக்கும் என்பது பெரியோருடைய நல்ல முடிவு, மரபு வழியாக வந்த முடிவு. அதை ஆய்ந்து காண முடியாது, தோய்ந்துதான் காண முடியும். அனுபவத்தினாலே அறிய கூடிய ஒன்று அது. அதை வாசித்து பூஜித்து நேசித்தெல்லாம் காண முடியாது. அவனுடைய அருள் இல்லாதன்றி அதை அனுபவிப்பதற்கு அது பழச்சுவையன அமுதன அறிதற்கு அரிதன என்று இருக்கக்கூடிய அற்புதமான அருள் ஆடல்கள் அவரு. நேற்று விரைந்து சில பகுதிகளை சொல்லிச் சென்றேன். முந்தா நாளுக்கு நேற்று கொஞ்சம் விரைவு குறைவு, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் விரைவு குறைவாக போகலாம். எம்பெருமானுடைய திருவிளையாடுகள் 64 என்று எண்ணி பார்க்கிற போது அல்லே நேற்று சோரழித்து ஆறு அழைத்து குடிக்க செய்ய சோறும் ஆறுமாக பெருமான் இருக்கிறார். அந்த சோறு பத்தியவா தோணோக்கம் ஆடாமோனர். இந்த யுகத்துக்கும் சோறு வேண்டும், உடலுக்கும் சோறு வேண்டும், உயிருக்கு சோறு புத்தி. உயிருக்கு புத்தியாக இருக்கக்கூடிய சோறு அது அன்னம் பாதிக்கிறது. இந்த உலகத்துல இலை போட்டு சாப்பாடு போடுற போது அன்னம் பாதிக்கும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறார். பெருமானுடைய திருவிழினாலே நமக்கு சாப்பாடு கிடைத்திருக்கிறது. கருத்து கிடைக்க வேண்டிய ஒன்று இன்னும் பாதிக்கக்கூடியது அன்னமாகிய முத்தி பேரும் நமக்கு கிடைக்கும். ஆகவே பெருமான் திருமண காட்சியை கண்டார்கள், நடன காட்சியை காண வேண்டும் என்று விரும்பினார்கள், அதையும் காட்டினான். அம்மையினுடைய அந்த வேண்டுகோளுக்கு ஏற்ப உண்டோரனுடைய வயிற்றிலே பசி இட்டியை உண்டாக்கி அந்த பசித்தியை அணைப்பதற்கு அன்னக்குழியையும் அழைத்து நாமெல்லாம் பெருமையாக அந்த பொய்யா புறக்கொடி என்று சொல்லக்கூடிய போன்றக்கூடிய வையாத்தையும் அவன் வரவழைத்து அற்புதமான திருவிளையாடலை செய்தான். அந்த ஆறு அழைத்த பெருமான் மாமியின் பொருத்தாக 7 கடல் அழைக்க இருக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் பல்வேறு வகையான வேண்டுகோளை நினைக்கிறோம், சொல்லுகிறோம், செயல்பட முயற்சிக்கிறோம். எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அண்ணலும் அம்மையும் இங்க மதுரையிலே தொடர்ந்த ஆட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரபாண்டிய மாறனாக இருந்து அவன் ஆட்சி செய்கிறார். அந்த தனிப்பெரும் ஆட்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சியிலே கூட சில போதுகளிலே சிலருக்கு குறை தோன்றும். கௌதமன் என்ற மாமுனிவன் சுந்தர பெருமானையும் அங்கே கண்ணமையும் அரசாட்சி செய்கிற அந்த அரும்பெரும் நிகழ்கின்ற காலத்திலே வந்து கண்டு போகிறார். அது இயல்பு. முனிவர்கள், தவயோகிகள், புலவர்கள் எல்லோரும் வரக்கூடிய முன்னிலை, அருள் முன்னிலை தன்னிதானம் என்ற தன்னிதானம் அங்கே வந்து கண்டு கொண்டு போகிற போது இந்த பெருமானை மருமகனாக பெற்றவள், இந்த அம்மையை தாயாக பெற்றவளை கண்டு கொண்டு போவதுதான் உரிய மரபு. அதனாலே பலரும் வந்து காஞ்சன மாலையை கண்டுகொண்டு போவார்கள். அப்படி கௌதம முனிவன் அங்கே வந்து காஞ்சன மாலையை கண்டபோது எதிரே எழுந்து வரவேற்று ஆசனம் கொடுத்து உங்களை போன்றவருடைய வரவு நல்வரவாகும் சொன்னபோது அந்த நலம் விசாரிக்கிற உசாபகர முறையிலே அவர் கேட்க ஒரு குறையும் இல்லை, ஆனாலும் கூட இந்த உலகத்தில் எது தவம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எது தவம்? இந்த கேள்வி யார் கேட்கிறதுன்னா, பலகாலம் மிகப்பெரிய தவத்தை செய்து இந்த தவத்தினுடைய பலனை கைமேல் பெற்றிருக்கிற ஒருத்தி கௌத முனிவரிடத்துல தவம் என்னன்னு கேட்கிறார் பாருங்க. இந்த அனுபவம் உடையவர் தான், நிறைந்த அனுபவம் உடையவர் தான், மேலும் மேலும் அதை பற்றி சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு இன்பம் என்றால் என்னன்னா, இன்பம் என்றால் அதை பலகாலம் அந்த இன்பம் பெருக்கு, அது எப்படி அமையும், ஒவ்வொரு நிலையும் பதவி அறிவு ஆற்றல் இது மேலே 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 என்ன என்று உதாவி கொண்டு போகிற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த மன எழுச்சி. அம்மா காஞ்சனமாரி கௌத முனிவரை பார்த்து எது தவம் என்று கேட்கிறேன். அந்த தவம் என்று கேட்கிற போது அவருக்கு கொஞ்சம் அம்மா கேட்டதை பார்த்த உடனே கற்று சொல்லுகிறார், தபவலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். தபவலியால் சாதாரணமான இல்ல, மிகுந்த தவத்தினுடைய ஓராண்டு தவம் செய்தாள் என்று பார்த்தோம். அந்த குழந்தை விட்டாவதியாக முற்பதத்தில் இருந்த குழந்தை நாடு விட்டு நாடு வந்து இந்த மதுரை திறந்தாலத்துல நாம் ஒரு நாள் கூட போக முடியல, அவ்வளவு இடர்பாடுகள் நமக்கு. அவன் ஒரு எத்தனை இடர்பாடு இருந்த காலத்திற்கும் அவன் செய்வாருக்கு இடையூறு செய்வது என்பதே வாழ்க்கையில் தத்துவமாக படுகிறது. அங்க வந்து ஓராண்டு இருந்து அந்த தவம் செய்து அந்த குழந்தை இந்த அன்னையை மகவாக பெற்றிருக்கிறாய். தவம் வலியால் உலகிந்த தடாதகைக்கு தாயானாய். அவள் எல்லாருக்கும் தாயாயிருக்கிற பரமேஸ்வரி மிக மேலானவள். அப்படிப்பட்ட ஆனந்த ரூபமயிலாக பின்னையும் அகிலமெல்லாம் இந்தவளாக இருந்தாலும் தனியாக மறவேசுகிற அந்த ஆனந்த ரூபமயிலை உன்னுடைய தவத்தினாலே பெண்ணாக நீ பெற்றிருக்கிறாய், அதனால நீ தாய்மை பேர் பெற்றிருக்கிறாய் தாயானாய். அது மட்டுமா, சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய். யாரு மாப்பிள்ளார், சிவபெருமான் தாய் தந்தை அறியாத பெருமான மருமகனா பெற்ற அவருக்கு அப்பன் அம்மை என்ற இல்ல, தாய்மீ தந்தையில் தான் தனியன் தானே. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பரமேஸ்வரனை சிவபெருமானை உன்னுடைய தவத்தினுடைய வலிமையினாலே நீ மருமகனாக பெற்றிருக்கிறாய். சிவபெருமான் மருகன் எனும் சீர் பெற்றாய், திறன் மலையத்துவசன் அருண் கற்புடையாய். இந்த பெருமையெல்லாம் இந்த மலையத்துவ பாண்டியனுக்கு அருமையான மனைவியாக நீ தோன்றினாலே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பாண்டிய அரச மரபிலே பெரும் கற்புடைய அரசியாக நீ வந்து திகழ்ந்திருக்கிறாய். நீ அறியாத சொல் விரதம் அவன் இடத்தில் அவர் அறிவார். உனக்கு தெரியாத மிக பழமையான விரதங்கள், புது புது விரதங்கள் எல்லாம் வந்துகிட்டு லேட்டஸ்ட் விரதம், எத்தனையோ விரதங்கள் சொல்றாங்க, பத்திரிகையில எழுதுறாங்க, கேட்கிற போது ஏதாவது எளிமையா சொல்லிடுவாங்க. எது தேங்கி இருக்கோ அதெல்லாம் தீர்வதற்காக அவர் பரிகாரம் செய்வாங்க. எள்ளு புண்ணாக்கு தீர்ந்துச்சு நிறைய காக்காய்க்கு வியாபாரம் இல்லைன்னா எள்ளு புண்ணாக்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை கேட்டுக்கலாம், அது வியாபாரம் திருநூறு. எதெல்லாம் உண்டோ அதையெல்லாம் வியாபாரமாக ஆக்குவதற்கு விரதங்களாக மாற்றி சொல்லுகிற பாங்கு உண்டு. ஆனால் நீ அறிந்த விரதம் அப்படி இல்லை, தொல் விரதம் என மரபு வழியாக கேட்டிருக்கிறாய். உன்னுடைய தந்தையிடத்துல மந்திர உபதேசம் கேட்டது மட்டுமல்ல, மந்திர உபதேசத்தை எங்கே உருவேற்றுவது என்பதையும் கேட்டாய். அந்த கேட்ட இடத்தில் எப்படி அந்த செய்கை செய்வது என்பதையும் அதை கடைபிடிப்பது என்பதையும் கேட்டு அறிந்து வந்து நீ பின்பற்றிருக்கிறாய். ஆக நீ அறியாத தொல் விரதம் இந்த உலகத்துல என்ன இருக்கிறது, ஆனாலும் நான் சொல்கிறேன், ஆனாலும் வியப்பட்டேன். இந்த தவம் தவம் என்பது மூன்று நிலையில் இருக்கிறது, உண்மை என்றும் வாய்மை என்றும் மெய்மை என்றும் மூன்று நிலையிலே தவம் இருக்கின்றன. அதுக்கு மானசம் என்று உண்மைக்கு வட முடியல, உண்மை என்று சொன்னா உள்ள அது உண்மைதாங்க, உண்மைன்னு பொருள் தெரியாம சொல்றாங்க. அதே வட முடியல நம்ம சொல்ற மானசம் என்று சொன்ன, ஓஹோ அது ஒண்ணு இருக்கோ அப்படின்னு தோணும். ஏன்னா எப்பொழுதும் பிறந்த விஷயங்களை வேறு மொழிகளாக சொல்லுகிற போது அவருக்கு மரியாதை உண்டாகும், மரியாதை தருவதற்காகவே மறைத்து சொல்லக்கூடியது. ஆக மானசம் வாசகம் காயகம், காயம்னா இந்த உடம்பு, மனம் வாக்கு காயம் என்று மூன்று. உயிருக்கு சிந்திக்கிற நிலையிலே மனத்தை சென்று பற்றுவதற்குரிய கருவியை கொடுத்திருக்கிற அந்த மனத்தினாலே நல்ல செயல்களை சென்று பற்றி நீ தவம் செய்யலாம். அதே நேரத்தில் வாயினாலே வாய்மை என்று சொல்வார்கள், அதனால நடுவில் வச்சார் வாய்மை வந்து சிறந்த அறம் என்று சொன்னா அதுக்கு அடிப்படையா உண்மையும் இருக்கு, அந்த வாய்மின் அடிப்படையிலே மெய்மையும் வரும். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சொல்லினாலே சொன்னாலும் சத்தியம் என்று சொன்னார்கள். ஒரு சொல்லுக்கு மூன்று நிலைகளை காட்டி இருக்கிறார்கள் தமிழறிஞர்கள். சத்தியமேவ ஜெய, சத்தியம் வெற்றி, வாய்மையே வெல்லும் என்று சொன்னாலும் கூட அந்த வாய்மை நடுவிடமாக இருப்பினாரு. முதலிலே இருக்கக்கூடிய உண்மையும் சென்று பற்றும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய மெய்மை, அதைத்தான் எடுத்துக் கொள்கிறார். மெய்மையாம் உழவை செய்தனர். அந்த உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மூன்று வகையினாலே அறம் செய்யலாம். நான் மனசினாலே அறம் செய்கிறேன் என்று சொன்னா யாரும் நம்ப மாட்டார்கள். நான் மனசினாலே தவம் செய்கிறேன் என்று சொன்னா யாருக்கும் அது புலப்படாது, தெரியாது. அவருக்கு தான் தெரியும், அந்த தவத்துக்குரிய கடவுளாக இருக்கிற பெருமானுக்கு தெரியும். வாயினாலே நாம் சில தர்மங்களை செய்யலாம், வாய் பேச்சுக்காக சொல்றாங்க, வாயழப்பு உடையவரையா என்றுதான் சொல்வார்கள். ஆனா வெளியிலே தெரியும்படியாக அறம், மெய்மையால் செய்தால்தான் அறம், அதுதான் சிறப்பு. ஏன்னா பலர் அறியும்படியாக செய்வது. ஆனா அத இந்த வாய்மையும் உண்மையும் மெய்மையும் ஆகிய மூன்றையும் சொல்லுகிற போது அறம் எனப்பட்டது எது என்று சொன்னார். இந்த சிறந்ததாக இருக்கக்கூடிய தர்மங்களை மனசினாலே வாக்கினாலே செயலினாலே செய்ய வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் சொன்னாலும் மனத்தின் கண் மாசில்லாது இருப்பதுதான் அறம் என்று சொன்னார். அதான் உண்மை. அந்த உண்மையோடு இருப்பது இருக்கிறதே அது மற்றவர்களுக்கு புறப்படாது. மற்ற வாய்மையும் மெய்மையும் இருக்கிறதே அதனால் விளைகிற செயல்கள் எல்லாம் ஆகுல நீரப்படன்னு சொல்லிட்டார் திருவள்ளுவருடைய. ஆனால் இந்த காலத்திலே வாய்மை இருந்து என்ன பிரயோஜனம், உண்மை இருந்து என்ன பிரயோஜனம், மெய்மை இல்லையே இல்லை. மெய்யினாலே அதை உலகத்துக்கு காட்ட வேண்டும். அதனால்தான் இந்த உடம்பையே இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த உடம்ப கொடுத்ததுக்கு என்னன்னா உடம்பு பருப்பொருளாக இருக்கிறது. இந்த பருப்பொருளை கொண்டு நுண்பொருளை நோக்கி செல்லுகிற வளர்ச்சியை நாம் பெற வேண்டும். ஆக பேசுவதற்கு வாய் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் சத்தியம் பேசுவது, வாய்மை பேசுவது, அது ஒரு மிகப்பெரிய அறம். பேசியவாறு பேசுவதற்கு முன்னதாக பேசுவதற்குரிய நல்ல நிலையிலே நினைப்பது. ஆகவே உடம்பால் செய்கிறது, உரையால் செய்வது, அது சொல்வார் உரையினில் வந்த பாவம். உரையினில் வந்த பாவம், வரையினாமே செய்து இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகளை வாயினாலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம், மனசினாலே செய்து கொண்டிருக்கிறோம், செயலினாலே செய்கிறோம். செயலினால் செய்வது காலத்தில் இருந்து போய்விடும். இந்த மூன்று தர்மங்களை சொல்லி மனசினால நினைக்கிறது இடையறாது இறைவனுடைய திருவடியவே நினைங்கள். நல்ல செய்ய, நல்ல அறங்கள் செய்ய வேண்டும் என்று நினைங்கள். திருவிளையாடல் புராணம் கேட்கணும், திருவிளையாடல் புராணத்தை படிக்கணும், இப்படி நினைக்கிற நினைப்பிருக்கு பாருங்க, அறிவுத் தவம். அதான் அறம் செய்ய விரும்பினர். விருப்பம் அடிப்படை மனசுல இருக்கணும். அந்த விருப்பம் இருக்கிறது அது உண்மையாக மானசமாக இருக்கிறது. இப்படி அனந்தமான தர்மங்கள் மனசுல நினைக்கிறதுக்கு அதான் அளவு உண்டா? நல்லது நினைக்கிறதுக்கு இந்த உலகம் எல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கும் நினைச்சுக்கலாம். இறைவனுடைய திருவடியை நினைத்தாலே அது உலகம் எல்லாம் தீங்கி அளக்கிற அருள்கிற திருவடியாக மாறும் அது. ஆகவே எப்படி நினைக்கிறார் பூசலார் நாயனார் நினைச்சார் கோயில் கட்டணும், வயலார் நாயனார் பூஜை செய்யணும்னு நினைச்சார். அக வழிபாடும் அக திருப்பணியுமாக அமைந்தது. அதற்கு இறைவன் மரியாதை கொடுத்தான். அதுக்கப்புறம் வாயினாலே அவனுடைய பெரும்புகள் பேசுவது, நல்ல அறங்களை பற்றி சொல்லுவது, நல்ல உயர்ந்த வழிகாட்டுதலாகிய உயர் மொழிகளை பிறருக்கு எடுத்து சொல்லுவது, இறைவனுடைய புகழை பாடுவது, இதெல்லாம் வாயினாலே அறப்படுவது. வாயே வாழ்த்து வந்தாய், வாழ்த்த வாய் நினைக்க மடனின்றும் தாழ்த்த செந்தியும் தந்த தலைவன். வாழ்த்துவதற்கு வாய் நடுவில், தாழ்த்த செந்தி மனசிலே நினைப்பதற்கு அந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறேன். இந்த மூன்றிலே பெருமானுடைய பெரும்புகள் பேசுக, அறங்களை பற்றி சொல்லுக என்றெல்லாம் வாய்மைத்தனர். ஆனால் அதை விட இந்த உடம்பெடுத்தனுடைய பயன் இருக்கிறதே அது மிகச்சிறந்தது. கடவுள் நமக்கு உடம்பை ஏன் கொடுத்திருக்கிறான்னா இடம்படு ஞானத்தை பெறுவதற்காக, உறுதியான நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக, தெளிவை பெறுவதற்காக இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த உடம்பினாலே அறங்கள் செய்ய, தவம் செய்ய, இந்த கால்களினாலே நல்ல திருப்பணிகளுக்கு நடந்து போகிறது. 21 ஆண்டுகள் திருவாரூருக்கு நாங்கள் நடந்து போய் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்துல முதல் நாள்ல போய் அந்த பெருமானை வணங்கி ஒரு வேண்டுகோளை மனசுல வைத்தேன். அந்த கோயிலுக்கு திருப்பணி ஆக வேண்டும். அந்த கோரிக்கை எங்கே வெளிப்படையாக சொன்னேன்னா, 20வது ஆண்டுல திருநகர்ல தர்மச்சேத்தனம் நினைக்கிறேன், அங்கே மாணிக்கவாசகரை பத்தி பேசுகிற போது அம்மையார் வந்திருந்தாங்க. அவங்க இருந்தே சொன்னேன், அம்மா உங்களால் தான் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று உடனே நிறைவேற்றி அதை நன்றியோடு இன்றைக்கு நான் நினைத்துக் கொள்கிறேன். அந்த நிறைவு நாங்கள் நடந்த அந்த நடைப்பயணத்தினுடைய பயனாக அங்கே திருப்பணி நடந்து திரும்ப உடம்புக்காயிருக்கு. ஏனென்றால் இந்த உடம்பினாலே செய்கிற போது கொஞ்சம் கடுமை, நடந்து போய் இறைவனுடைய புகழ் பேசி நினைந்து அந்த வழிபாட்டில் நல்ல தீர்த்தங்கள் எங்கே இருக்கிறது என்று சென்று கோமுகிக்கு போய் கங்கை உற்பத்தியாகிற இடத்துக்கு போய் யமுனோத்திரிக்கு போய் நடந்து போய் அந்த நீரில் ஆடுனா. அதுபோல அமர்நாத்துக்கு போனா அமர்நாதர் போய் வழிபாடு செய்வார்கள். அந்த அமர்நாத் என்று சொல்லக்கூடிய ஆறுல போய் மூழ்கி விட்டுருக்க எல்லாரும் அஞ்சுவார்கள். ஏன்னா அவ்வளவு பணி, இந்த உடம்பை வருத்தி கொண்டு ஆற்றிலே தீர்த்தங்களிலே ஆடுதல், உயர்ந்த அருவியிலே போய் ஆடுவது, செந்தாடு தீர்த்தங்களாக பெருமான் இருக்கிறான் என்று கருதி அந்த தீர்த்தங்களிலே சென்று ஆடுகிற போது இறைவனை எண்ணி ஆடுதல், எங்கும் ஈசன் என்று கருதி ஆடுதல், கண்ட கண்ட இடந்தோறும் காலகண்டம் தோன்றும் என்று சொல்வதாக தெரியாது. பார்க்கிற இடங்கள் எல்லாம் திருபுவனத்தில் அவ்வளவு மணல் வெளிப்புற சிவலிங்கமாக இருந்தான். அப்படி நினைப்போடு பார்ப்பது இந்த உடம்பினுடைய பயனாக பல நல்ல அறங்களை செய்வது. அதுல மிக சிறந்தது தீர்த்தங்களிலே ஆடுவது. வடநாட்டில தீர்த்தங்கள் ஆடுவதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் நமக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினதோ வார்த்தை சொல்ல சர்க்குரு வாய்க்கும் பராபரம் இல்லை. இப்ப நம்ம தீர்த்தங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு நம்ம நேரில் ஆறு வைகை ஆறு வந்தது, தனக்கெல்லாம் என்னென்ன பேர் கொடுக்கணும், என்ன பார்த்தா இப்படி என்னென்ன கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கடலை பார்க்க போறோம். கடல் கூட தூய்மை தருவதாக எல்லா ஆறுகளும் சென்று கடலிலே கலப்பதனால அந்த கடல் நாட்டு இருக்கிறது அது மிகச்சிறந்தது என்று கௌதம முனிவர் அந்த உயர்ந்த ஒன்றை சொன்னார். எப்பவும் பல விஷயங்கள் இருக்கும், அந்த பல செய்திகளிலே எது அவர்களுக்கு உகந்தது என்று பார்த்து சொல்வதுதான் நல்லது. இயலாத சொல்வதில்லை. கடல் ஆடுவது என்பது அந்த காலத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வருகிற பௌர்ணமியோடு கூடிய நட்சத்திரத்துல கடல் ஆட்டு நிகழும். மாசி மதத்துல கடலாட்டு மயிலாப்பூர்ல நடந்திருந்தது. ஆகவே ஒவ்வொரு தெய்வங்களும் கடல் இடத்துல சென்று தீர்த்தம் கொடுக்கிற நிகழ்ச்சிகளை நாம பார்க்கிறோம். ஆடி அமாவாசை அன்றைக்கு போய் பாத்தீங்கன்னா பூம்புகாரில கோடிக்கரையில போய் தீர்த்தம் ஆடுவார்கள் கடல். அதாவது மதுரையில கடல் இல்ல, இந்த அம்மா நினைச்சா கடலுக்கு போகலாம். ஆகவே அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு கோதுமர். உடனே இந்த அம்மா அதை பற்றி சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிராட்டி ஆகிய தடாரகி வந்து பக்கத்துல, அம்மா என்னம்மா ஒன்றுமில்ல, கௌதம முனிவர் வந்தாரு கடலாடினால் நல்லதுன்னு சொன்னாரு. கடலாடினால் நல்லதுன்னு அதான். அப்போ கொஞ்சம் தளர்வடைஞ்சவா அம்மா தடாரகி பிராட்டி, கொஞ்சம் ஏன் தளர்ச்சி அடையணும், மதுரை வந்து நாட்டினுடைய நடு இடத்துல இருக்கு, இவங்களை கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும், கடல் இடத்துல அழைச்சிட்டு போகணும்னா அதுக்கு வேண்டிய எச்சரிக்கையோடு இந்த அம்மையை கொண்டு போய் கடல் ஆட்டில் நிறுத்த வேண்டும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும், தான் இப்பொழுது முடிவெடுக்க முடியாது. இப்போ மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, அரசு என்ற ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இவங்களே உடனே ஏற்பாடு பண்ணணும் உத்தரவு போட்டுலாம். இப்ப அரசாட்சியே ஐயாட்ட சுந்தர பாண்டியத்துக்கு கொடுத்தாரு. ஆனால என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் இந்த முடிவு உடனே எடுத்து அம்மாவுக்கு இந்த குறை நீக்க முடியவில்லையா என்று நினைச்சு ஐயா சுவாமி இடத்துல போய் சொல்ல பக்கத்துல போய் இருந்து பெருமானத்துல விண்ணப்பிக்கிற முறை, என்னுடைய தாயார் ஒரு குறை நினைந்திருக்கிறாரு, கடலாட வேண்டும் என்ற ஒரு நிலை, அதாவது ஒன்றை விரும்பினாலே அது குறை, ஒன்றை விரும்பினாலே அது குறை, விரும்பாமல் இருந்தா அது நிலை. சொன்ன இந்த காலத்துல எடுபடுமா, எடுபடாது. எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவுதான் சிறப்புன்னு நினைக்கிறோம், ரொம்ப சிறப்பு தான், அது ஒண்ணும் இல்லை, அடைந்து விட்டால் சிறப்பு, அடைய முடியவில்லை என்றால் அவலம். அதனால யாதனின் யாதன் நீங்கியா நோரல் அதனின் அது துன்பம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வேணும் என்று சொன்னார். மிக சிறந்த விருப்பங்களை எல்லாம் செயல்படுத்தி அதனால் அடைந்த பயன்களை எல்லாம் கண்டவர்கள் விடுவது, ஒண்ணுமே முயற்சி பண்ணாம விருப்பம் இல்லாமல் சோம்பியா இருக்கிறான் அவன் இல்ல, மிகச்சிறந்த எண்ணங்களை முன்னிறுத்தி கொண்டு செயல் பெற்று அதிலே வெற்றி பெற்று அந்த வெற்றியினுடைய விளைவுகளை நன்றாக பிரித்த பிறகு அதெல்லாம் நீங்கள் விருப்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்க நினைப்பிருக்கு பாருங்க, அதுதான் நிறைவு. இப்ப அம்மா அப்படி நினைக்கிறாங்க, இது தவம் கடலாடுவது தவம் என்று கருதுகிறார்கள் என்று போய் சொன்ன உடனே பெருமானை போட்டு அம்மா இப்படி விரும்புகிறார்கள் என்று சொன்ன உடனே பொன்மாலவல்லி நினைக்கிறார்கள் என்று சொன்ன உடனே என்ன ஒரு கடலா ஏழு கடலையும் குவியாடு போனார் சாமி சொன்ன உடனே ஒரு கடல் என்ன உங்க அம்மாவுக்கான ஒரு கடலா அதான் மாமியார் பெற்றது. இந்த மருமகன் கொண்டாடுகிற மாமியாரா இருந்தா ரொம்ப குட்டு வச்சோம், நல்ல மாப்பிள்ளை பெற்றால் அத போல தொல்லை தரக்கூடிய மாப்பிள்ளை பெற்றா இந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், பெண்ணை பெற்ற ஆணுக்கு கூட கஷ்டம் இல்லைங்க, பெண்ணை பெற்ற தாய் இருக்குதா பாருங்க, அது ரொம்ப மனம் இறுதி வரைக்கும் தன்னுடைய பெண்ணு சரியா இல்லையா, அதுல தான் விருப்பத்தை நிறுத்தானே நடத்தான், தன்னுடைய பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்கிறோம்னா மாமியாரை கொண்டாடும். அதனால அந்த காலத்துல இருந்து மாமியாரை கொண்டாடுறதுங்கிறது மாப்பிள்ளைகளுக்கே வழக்கமா போச்சு. அதனால இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறத விட தானும் மாமியாரா இருக்கிறோம் தாயாவும் இருக்கிறோம் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஆனால் மாமியாரா இருக்கிறது தான் ரொம்ப மெச்சுவார்கள் உலகத்துல. மாப்பிள்ளை சொன்னார் இந்த மாதிரி மாப்பிள்ளைகள் உலகத்துல யாருக்கும் கிடைக்கும், அவருக்கும் கிடைக்காத ஒரு பேர் இந்த அம்மாவுக்கு. உங்க அம்மா ஆடுறதுக்கு ஒரு கடலையா அழைக்கணும், ஏழு கடலையும் கூவி அழைப்போம் கமாண்ட் பண்ணுவாங்க சொல்ற மாதிரி ஒரு கடலுக்கு கண்டி போய் பார்த்து. அந்த காலத்துல ராமேஸ்வர யாத்திரை போறது குமரி யாத்திரை போறதுன்னா திருச்செந்தூர் கடல் போட்டு என்ன வாயை கட்டி வயிற்று கட்டி நடந்து போய் வழியெல்லாம் சத்திரம் கட்டி வச்சிருக்காரு ராமாவூர் ராஜா சிவங்க ராஜா. தேர்தல் யாத்திரைக்கு போறதுக்கு மகாராஷ்டிரா மன்னர்கள் தஞ்சை மாவட்டத்திலிருந்து அங்க சத்திரம் கட்டி வச்சிருக்காங்க போற வழியில் சாப்பிட்டு சாப்பிட்டு அவ்வளவு கடுமையான இதை சாமி சொன்னார். மதுரைக்கே கூப்பிடு அந்த கடலை ஒரு கடல் இல்ல ஏழு கடல். அதனால சொன்னார் நதி அழைத்து அருள் கருணை கிரம் கேட்டோம் எடுத்து எடுப்பதே சொன்னார். நதியை அழைத்து அருள் வடிவமாக இருக்கிற பெருமான் இங்கே செய்த திருவிளையாடல் நாம் கேட்டோம். இனி பொன்மாலை படிந்து ஆட எழு தடங்கடலும் ஒரு சின்ன கடல் ஏழு தடங்கடலும் ஏழு பெரிய கடல்களையும் ஒருங்கழைத்த தன்மைதானை காட்டுவாம் எடுத்த எடுப்பதே அந்த கதை சுருக்கத்தை சொல்லுங்க. உடனே சாமி எங்க சொன்னார் பொருள் உணர்ந்த இருடிகளும் புனிதர்களும் மாதவரும் வரமுறையால் வந்து சந்தித்த தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியன் அந்த தவமுனிவர்கள் சொன்ன கருத்துக்கேற்ப தம்முடைய மாமியார் ஆடுவதற்கு ஏழு கடலை அணைக்கிறான். ஒரு நல்ல அருமையான சோலை இடத்துல வந்து தானும் தன் துணையும் அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்ட உடனே அங்க ஒரு இயற்கையான ஒரு வாவி இருக்கிறது, குளம் இருக்கிறது இருக்கிறது கட்டடங்களா இருக்கு. அந்த குளத்தை பார்க்கிறார். இந்த குளம் வந்து ஏழு கடலும் வந்து சங்கமம் ஆவதற்கு ஒரு சரியான இடம் என்று நினைக்கிறேன். இயற்கை இருக்கு பாருங்க, இந்த இயற்கையை போட்டுவதுதான் இறைவனுக்கு மிகுந்த விருப்பம். இயற்கையை மாற்றுவது இறைவனுக்கு விருப்பம் அல்ல, இயற்கையை இயற்கையோடு இயங்க இன்பங்கள் இன்பத்தோடு இசைந்த வாழ்வீர்கள். அந்த முறையில பெருமான் இறை தலைவனாதலினாரே இயற்கை தலைவனாதலினாரே, அதனால்தான் இயற்கை திணைகளுக்கெல்லாம் தெய்வங்களை வைத்தார்கள். குறிஞ்சி கடவுள் என்றும் முல்லை கடவுள் என்றும் மருத கடவுள் என்றும் நீத கடவுள் என்றும் ஏன் கடவுளரை வைத்தாருன்னா திணை என்று சொன்னாலே அங்க தெய்வம் வந்துடுது நிலம். அங்கே பெருமான் வந்து அந்த வாவியை பார்த்த உடனே எல்லா கடலையும் நினைந்தான். நினைந்த உடனே அங்க வந்தது ஏழு வகையான நிறங்களும் ஏழு வகையான தன்மைகளும் கொண்டது கடல். இந்த நீர் நீர் ஒன்றாக இருந்தாலும் இந்த நீரினுடைய வேறுபாடுகளை நாம போய் இந்த நீர்ல ஆடி பார்த்தா தான் தெரியும். கங்கை நீர் ஒரு மாதிரி, சரஸ்வதி நீர் கண்ணுக்கு தெரியாது, யமுனை ஒன்று பல பல அலக்னந்தான் ஒன்று அதனுடைய தன்மை வேற, காலத்தின் ஒண்ணு வருது கடுப்பு நிறமா வருது ரெண்டு கலக்கிற போது அந்த கூடுதுறையில போய் இப்போ பவானின்னு ஒரு இடத்துல திருநனா, அந்த திருநனாங்கிற இடத்துல போனா காவிரியும் பவானியும் வந்து கூடுது கூடல் துறையில. அது இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் சாயத்தனியா வந்து சேருது, இந்த பக்கம் காவிரி ரொம்ப கலங்கரா வருது. இந்த காலத்துல இயற்கை எப்படி இருந்திருக்கும், அது மாதிரி முக்கூடல் என்று ஒரு தாமரை இந்த பக்கத்துல பாத்தீங்க மூன்று நதிகள் வந்து கூடுது. இந்த நீருடைய தன்மை வேறுபாட்டை எங்க சுலபமா தெரிஞ்சுக்கலாம்னா ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அக்னி தீர்த்தத்தை குறிச்சிட்டு உள்ளே இருக்கிற தீர்த்தங்களை எல்லாம் நீராடுகிற போது அந்த தன்மைகள் மாறுபடுவதை நீங்க உடம்பினாலும் அதெல்லாம் சுவையினாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால்தான் வேறு வேறு வகையான அடர்த்தியும் சுவையும் நிறமும் பண்பு நலங்களுடைய நீர்ல ஆடுகிற போது இந்த உயிர் வளர்க்கிற உடம்பு வளமாக ஆகிறது. அப்படி என்ற மிகச்சிறந்த பத்னாதி போனா அந்த குளிர் அந்த குளிர் பிரதேசத்துல நல்ல கந்தக ஊத்து வந்து அந்த மாதிரி அந்த பெருமான் ஏழு கடலை அழைக்கிற போது ஏழு வண்ணங்களாக வேறுபாடு என்னங்கிறத வண்ணத்தில் தான் காட்ட முடியும். இப்போ வண்ணமில்லி வடிவில் வேறாகவன் அவன் ஏழு வண்ணங்களுடைய கடலை அழைத்த போது ஏற்கனவே அந்த வாவி ஒன்று இருக்கிறதுல தாமரை மலர்களும் குவளை மலர்களும் இருக்கிற வாவி அதுக்கு ஒரு சுயமான ஒரு நிறம் இருக்கான், அதுக்கு ஒரு நிர்ணயமான ஒரு நிறம் இருக்கிறது, தன்மை இருக்கிறது, சுவை இருக்கிறது. அதோடு இந்த ஏழு கடலும் வந்து கலந்த உடனே எட்டு வகையான வண்ணங்களோடு அது திகழ்ந்ததான். அது இவனுடைய வண்ணம் போலே அட்டமூர்த்தி ஆகின்ற பெருவாழ்வு உடையவனும் எட்டு வகையாக நின்று கடவுள் எங்கேயோ நீங்க போய் பார்க்க வேண்டாம், மண்ணை பார்த்தா கடவுள் நினைக்கணும். பஞ்சபூத தலம்னு பேர் வச்சு அங்க போய் கூட்டு இருக்கோம். மண்ணை பார்க்கிற போது இறை நிலை, நீர், நெருப்பு, காத்து, ஆகாய், அதுக்கு மேல சூரிய கண்களை பார்க்கிற போது இறை நினைப்பு வரணும். அது போல ஆன்மாக்களை பார்க்க தன்னான்மாவை பார்க்கறது இல்ல, நான் தான் கடவுள் நினைக்கிறது இல்ல, எழுதான் நான் தான் கடவுள், நான் ஆன்மாவே கடவுள் எதிர இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் இயமானனாம் வாழ்வு எதிர் வாழ்வு எதிர இருக்கக்கூடிய உயிர் கூட்டங்களை எல்லாம் பார்க்கும் போது பெருமான் உலாவுகிற திருவிடங்கள் நடமாடுகிற கோயில்கள் என்று எண்ணுகிற அந்த நிலையிலே அட்டமூர்த்தமாக இருக்கிற நிலையில் அட்டமூர்த்தத்துக்குரிய அழகான நிறங்களோடு அந்த ஏழு வகையான நிறங்கள் பொருந்த அந்த ஏழு கடல் அங்கே வந்ததாம். வந்த உடனே அம்மாவை கூப்பிட்டு கடல் அடக்கும் ஒரு கடல் அம்மா ஏழு கடலையும் அழைத்து இருக்கிறேன் கூப்பிடு, தானே கூப்பிடக்கூடாது மரியாதை இல்லை, வாங்கம்மா அத்தை வாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அம்மா பெண் இருக்கிற பெண்ணை முன்னிட்டு கொண்டு பேசுவோம். அம்மா வந்துட்டாங்க, தாதியர்கள் மற்றவங்க எல்லாம் பொறுப்புல வந்துட்டாங்க, அங்க இருக்கிற அந்தன பெருமக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. யாத்திரையில தீர்த்த யாத்திரை செய்கிற போது தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க, தீர்த்த கரைக்கு பலரும் வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா ஏதாவது தானம் கொடுப்பாங்க, தானம் எங்கன்னா தீர்த்த கரையில நிறைய கொடுக்கணும். ஒருத்தன் ஒரு தொம்ப எடுத்துட்டு போனான், அவன் அந்த தொம்ப எங்கடா வைக்கிறது இல்ல, மணல் வெளியா இருக்கு, எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒரு பள்ளம் புத்திசாலி, எப்பவும் இந்த புத்திசாலிகள் இந்த கரவு செய்யறதுல பெரியவங்க கெட்டிக்காரர்கள். என்ன பண்ணா ஒரு பள்ளம் தோண்டுனா அதுக்குள்ள மறுத்து விட்டான், இதுக்கு அடையாளம் தெரியுமே மணலால ஒரு சிவலிங்கம் வந்துட்டான். எல்லாரும் வந்தா அட்டம் வந்தான், இது பெரிய ஆள் பண்ற சிவலிங்கம், ஓஹோ இந்த கரையில சிவலிங்கம் பிடிக்கப்பட்டிருந்தா பிடிக்கணும்னா அவன் ஒரு மணல் தொம்பு இல்ல கொண்டாருல, வெறும் சிவலிங்கத்தை பிடிச்சிருக்கு. இப்படி நூற்றுக்கணக்கான சிவலிங்கம் ஆயிட்டுதாங்க. இவன் கரையேறினா ஏறின உடனே இவன் எந்த இடத்துல வச்சான்னு பார்த்து கட்டுக்கிற மாதிரி ரெண்டு சிவலிங்கத்தை கலந்து பார்த்தா அதுக்குள்ள தொம்பு இல்ல. அதுக்குள்ள பார்த்தா நம்ம திருவிய சிவலிங்கத்தை கலைக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆயிடுச்சான். சிவலிங்க மாதிரி என் தொம்பு தொம்புன்னு தொம்ப பார்த்தா சிவலிங்கம் கிடையாது, சிவலிங்கத்தை பார்த்தா தொம்பு கிடையாது. தீர்த்த கரையிலே நினைக்கத்தக்க நினைவுகளோடு இருக்கணுங்கிறது தான் சங்கல்பம்னு ஒண்ணு. அந்த சங்கல்பம் பண்ணிட்ட உடனே கைப்பற்றி ஆடுவதற்கு ஒரு உரியவர்கள் இருக்கணும், தனியா ஆடக்கூடாது. எப்பொழுதும் நீராடுகிற போது நீராட்டத்தினுடைய வரன்முறைகளை எல்லாம் ஆதார கோயில் அழகா சொல்ல ஒன்று உடுத்தி நீராடக்கூடாது, தெரியாத துறையிலே இறங்கக்கூடாது, தனியான துறையிலே இறங்கக்கூடாது என்று நீராடுவதற்கு முன்னதாக அந்த நீர் வடிவாக இருக்கிற பெருமானை நினைந்து இந்த காரணம் பற்றி நான் நீராடுகிறேன் என்று மனத்துக்குள்ளே உறுதி செய்து கொண்டிருக்கே சங்கல்பம், இந்த நீராட்டத்தினுடைய பயன் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது யாருடைய கணவன் மனைவி ரெண்டு பேரும் கையை பற்றி கொண்டு நீராடுவது. அப்போ கணவன் இல்லாமல் மனைவி ஆட முடியாது, மனைவி இல்லாமல் கணவன் ஆட முடியாது. மனைவிக்கு மட்டும் இல்ல, மனைவி இல்லாமல் சரி மகன் இருந்தா மகனுடைய கையை கற்றுக்கொண்டு ஆடலாம், அதுவும் இல்ல சாரி பசுங்கன்னுடைய வாளை பற்றி சாஸ்திரம் சொல்லு கேட்கிறான். கேட்டாதான் கேள்வி கேட்டாதான் வம்பெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று கேட்க போனா பல வியாக்கியானங்கள் சொல்லலாம், பல வியாக்கியானம் வந்து எந்த செயலும் செய்ய முடியாத இக்கட்டுல நம்மளை வச்சுக்கு. இந்த அம்மா அந்த அண்ணனத்தை பார்த்து இந்த கடல் நீராட்டுல எப்படி ஆடுவது என்று கேட்கிறார். அண்ணன் சொன்னாங்க கணவனுடைய கையை பற்றி கொண்டு ஆடவன் அது ஒரு காட்சி. அப்புறமே பிள்ளை அம்மா தான் இருக்க பொண்ணுதான் இருக்கிற மகன் இல்ல பாருங்க. இப்போ நான் கந்தின் வாளை பற்றிக்கொண்டுதான் நீராட வேண்டும் போல் இருக்கிறது ஒரு பெருமை சொல்லிட்டான். அவ்வளவுதான் மாமியாருடைய முக வாட்டத்தை அறிந்த பெருமான் உடனே இந்திர லோகத்துல இந்திரனோடு இருந்த அந்த மலையத்துவ பாண்டியன நினைக்கிற இட்டா மாத்திரம் பிரபோஷன் சொல்றாரு. நினைத்ததை வண்ணம் நினைத்ததை ஆகக்கூடிய ஒரு செய்கை செய்வது, செய்கை செய்யாமல் இருப்பது, ஒரு செய்கையை மற்றொரு செய்கையாக செய்வது வல்லவம். அவருக்கு வல்லவம், அவருடைய ஜடா வல்லவம் இருக்கு பாருங்க, கடைக்காட்டினுடைய வல்லவம் அது ஒன்றே போதுமே. அதனால தான் கடைக்கட்டு உடையவனா இருக்கான். இந்த ஜடாதாரிகள்னு சொல்றவங்க இருக்காங்களே, ஜடை முடிஞ்சிருக்காங்களே, அது ஒரு பெரிய வல்லவம். ஏன்னா இறைவன் அப்படி தன்னுடைய ஜடை கறந்து தடையினாலே பல வல்லவங்களை நினைக்க முடியாத செயல்களை அவன் செய்திருக்கிறான். ஆனால சாமி நினைத்தார், நினைத்த மாத்திரத்துல இதோ வந்தேன். காஞ்சனமாதனுடைய கணவனாக இருக்கக்கூடிய மலை தொழில் வாண்டியன் அந்த விமானத்துல வந்து இறங்கி மாமனார வணங்க போகிறான். ஏன்னா சிவபெருமான் பாருங்க, இவ்வளவு மரபு பாருங்க.